ஏற்கனவே தொடர்ந்து நம்ம ரோமர் 1வது அதிகாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ரோமர் புஸ்தகம் முழுவதும் பார்க்க போறோம். அதுக்கு இடையிலையும் சில செய்திகளை நம்ம தியானத்துக்கு கொண்டு வரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோமர் 1வது அதிகாரத்துல 19-20 வசனத்தை தியானிக்க போறோம். கடந்த சில நாட்கள்ல நம்ம 1-18 வரைக்கும் தியானிச்சிருக்கிறோம். 19-20 வசனத்தை நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சிஸ்டர் வாசிங்க ரோமர் 1:19-20.
தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை.
19வது வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கு, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றாரு. இஸ்ரவேலருடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலங்கள்ல இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தேவனை குறித்து தான் அவங்க வந்து தொழுது கொண்டிருக்கோம். நாங்க தேவனை தான் தேடுறோம், தேவனை தான் நாங்க ஆராதிக்கிறோம். இதுக்கு மோசேயின் பிரமாணம், ஆபிரகாமின் பிரமாணம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனை தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தேவனை குறித்து தேடுறதா சொல்றாங்க, அறியறதா சொல்றாங்க. ஆனா தேவனை குறித்து அவங்க அறியற முறைமையில அவங்க அறியல. ஏன்னா அவங்க வந்து அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய துர்க்கிரியைகளினால, அதனாலதான் பவுல் அழகா எழுதும் போது எழுதுறாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அவர்கள் தேவனை வந்து தேடுறாங்கன்றார். தேவன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் நீதிமான் ஆக முடியாதுன்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தேவனுக்கு உகந்த காரியங்களுக்குள்ள அவங்களால தேட முடியல. அப்போ அவர் என்ன சொல்றாரு, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது. அப்போ தேவனை குறித்து அறியப்படுவது வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா, அப்ப அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் அங்க வந்து வெளிப்படுத்துறாரு, அவரை தான் தேவன் வந்து வெளிப்படுத்தினார்ன்றத எழுதுறாரு. தேவனை குறித்து அறியப்படுவதற்கு அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றாரு. அப்ப வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி யாரு சொல்றாருன்னா, இயேசுவை தான் அடையாளப்படுத்துறாங்க. அந்த இடத்துல ரோமர்க்கு எழுதும் போது, பவுல் எழுதும் போது அதான் எழுதுறாரு, இயேசுவை தான் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதனாலதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தீர்க்க தரிசனம் எழுதப்படுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு. அந்த வெளிச்சம்னு சொல்லி யாரு அடையாளப்படுத்துறாருன்னா, இயேசுவை தான் அடையாளப்படுத்துறாரு. அப்ப இருளில் இருக்கும் ஜனங்கள் அப்படின்னு சொல்லும் போது, அது நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல இருந்த இஸ்ரவேலர்கள் அவங்க எல்லாருமே இருளுக்குள்ளதான் இருக்காங்க. ஏன்னா பாவம் நீங்கல, பாவம் வந்து இவராலதான் நீங்கணும். பாவத்துல இருக்கிற அவங்களுக்கு வந்து வெளிச்சம் வந்து இவர் வந்து இயேசு வந்து வராரு, அதாவது தேவன் வந்து இவரை வெளிப்படுத்துறாரு. இது குறித்து யோவான்ல வாசிக்கும் பொழுது, யோவான் 1:9-11 வசனம் வரைக்கும் வாசிங்க பாருங்க. யோவான் 1:9-11 மூன்று வசனங்களை வாசிச்சு பாருங்க, தெரிய வரும்.
உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆமா, தமக்கு சொந்தமானதிலே, அவர் சொந்தமானதிலே வந்தார். இஸ்ரவேலுடைய வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே என்று வேறொருவருக்கும் நான் அனுப்பப்படவில்லை அப்படின்றார். இப்ப யார் அனுப்புனதுன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதுக்காக அனுப்பினார்னா, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கு அப்படின்றார். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றார். தேவனை குறித்து தேடுறீங்க, சரியானபடி தேடுறதுக்காக, அதாவது ஆவிக்குரிய விஷயமா தேடுறதுக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இஸ்ரவேலுக்காக வீட்டாருக்குன்னு அனுப்புறாரு. ஆனா அவங்க என்ன பண்ணலன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளல, அவரை ஏற்றுக்கொள்ளல. அப்ப இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத வந்து இயேசுவை தான் அவர் என்ன பண்றாரு, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு. எதுக்காக அவரை வெளிப்படுத்தினார்னும் போது 20வது வசனத்துல சொல்றாரு, காணப்படாதவைகளை குறித்து சொல்லும்படிக்கு வாசித்து பாருங்க. 20வது வசனம் ரோமர் 1:20 எழுதுறாரு. எதுக்காக எழுதிப்படுத்துறாரு வாசிங்க.
எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை.
ஆமா, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய இந்த காணப்படாதவை அப்படின்னு சொல்லி எதை சொல்றாருன்னு சொன்னா, அவர் விசுவாசத்தை தான் சொல்றாரு. ஏன்னா விசுவாசம் வந்து காணக்கூடாதவை. அப்போ எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் அப்படின்றார். அப்ப இந்த நித்திய வல்லமை தேவத்துவம் அப்படிங்கிற சம்பவம் எல்லாமே எதுல அடங்குது அப்படின்னு சொன்னா விசுவாசத்துலதான் அடங்குது. அப்ப அவங்க எல்லாருமே வந்து எப்படி தேர்ந்தாங்கன்னா, அவங்க எல்லாம் அவிசுவாசத்துலதான் இருந்தாங்க. அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் எப்படி அவிசுவாசத்துல பாவ பிரமாணத்துல இருந்தாங்களோ அதே போலதான் இந்த நாட்கள்லயும் நடக்குது. விசுவாசத்துல தேடாம அவிசுவாசத்துல தேடுறாங்க. அவிசுவாசத்துல தேடுறதுனாலதான் சுய இஷ்ட ஆராதனைகள்லாம் உள்ள வருது. ஏன்னா எப்பவுமே அவிசுவாசம் வந்து சுய நீதிய உடையதா காணப்படும், விசுவாசம் தான் தேவ நீதியா காணப்படும். அப்ப அவிசுவாசத்துல இருந்த அவங்கள விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக, காணப்படாதவைகளுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அதுக்குள்ள வந்தா தேவனுடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துரும். அதனாலதான் பவுல் எழுதும்போது எழுதுறாரு, விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கன்றார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லி எழுதுறாரு. அந்த விசுவாசத்துக்குள்ள அவங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாரா, இவரை வந்து வெளிப்படுத்தினார். யார? வெளிச்சத்தை. அதனாலதான் யோவான்ல எழுதுறாரு. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 9வது அதிகாரத்துல 2வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. வாசித்து பாருங்க, ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம்.
இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
ஏசாயா 49ல் ஏசாயா 49ல் 3-6 வாசிங்க.
அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியத்தவுமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்பகாரியமாயிருக்கிறது, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார்.
ஏற்கனவே ஏசாயா வந்து 9வது அதிகாரம் 2வது வசனத்துல இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி எழுதுறாரு. இங்க என்ன பண்றாரு, யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு ஒளியாக நான் வைப்பேன்னு சொல்லி எழுதுறாரு ஏசாயா 49ல். அவர் என்ன சொல்றாரு 3வது வசனத்துல, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றான்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ நீ என் தாசன் சொல்லி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுக்காக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் இது. அப்ப என்ன பண்றாருன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவங்களை வந்து மீட்கும்படிக்காக என்ன பண்றாரு, அவர் தன்னை அனுப்புறாரு. அதனாலதான் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பவுல் வந்து அதை எழுதுறாரு. பவுல் எழுதும்போது எழுதுறாரு, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பட்டிருக்கிறது என்கிற வார்த்தையில பிராக்கெட்ல இயேசு அப்படின்றத நினைவு கொள்ளணும். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு. இருளில் இருக்க ஜனங்களை வெளிச்சத்தை காணும்படிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இருளானதோ அதை பற்றி கொள்ளவில்லை. அவர் என்ன பண்றாங்க, சிலுவைக்கு கொண்டு போறாங்க. எதுக்காக வெளிப்படுத்தப்பட்டாருன்னு சொன்னா, அவிசுவாசத்துல சுயநீதியில கிடக்கிற அவங்களை விசுவாசித்து தேவ நீதிக்கும் தேவத்துவத்துக்குள்ளையும் கொண்டு வரணும் அப்படின்றது தேவனுடைய நோக்கம். இந்த காரியத்தை தான் இந்த 2 வசனத்துக்குள்ள அவர் எழுதி தராரு. இந்த ரெண்டு சம்பவத்தை தான், இந்த ரெண்டு வசனத்துல இந்த காரியத்தை தான் அங்க எழுதுறாரு புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா காணப்படாதவைகளாகியன்னு சொல்லி எழுதுறாரு. இந்த காணப்படாதவை அப்படின்றது எதுன்னு சொன்னா அது வந்து விசுவாசத்துக்கு தான் எழுதப்படுது. இதற்கு நல்ல ஆதாரமா எபிரேயர் 11வது அதிகாரத்துல இதை குறித்து ரொம்ப தெளிவா எழுதி தர்றாரு. 11வது அதிகாரத்துல 1-3 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு புரிய வரும். எபிரேயர் 11:1-3 வரைக்கும் வாசிங்க.
விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம்.
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இதுதான் ரோமர் 1:20 சொல்றாரு. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை அப்படின்ற அந்த நித்திய வல்லமைன்னு சொன்னா அது விசுவாசம். அதனாலதான் பவுல் விசுவாசத்துல உறுதியாய் தரித்திருங்கள்னு சொல்லி எழுதி தர. அந்த விசுவாசத்துல உறுதியாய் தரித்திருக்கிறதுக்காக தான் என்ன பண்றாரு, தேவனை குறித்து அறியப்படாதவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரா, அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்றாரு. இயேசு வந்து விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக தான் தேவன் என்ன பண்றாரு, அவர் உலகத்துக்குள்ள அனுப்புறாரு. ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஏகமாய் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் காணப்பட்டு கிடந்தோம். எல்லாரும் அவிசுவாசத்துல சுயநீதியில கிடந்தோம். அப்ப விசுவாசத்துல கொண்டு வர்றதுக்காக விசுவாசத்தின் சந்ததின்னு சொல்லி ஒரு சந்ததி ஏற்படுத்தப்படுது. அதனாலதான் எபிரேயர் 11:2 எழுதுறாரு, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள்ன்றாரு. இந்த முன்னோர்கள் அப்படின்றத ரெண்டு விதமா நம்ம தியானத்துல கொண்டு வரணும். எப்படின்னு சொன்னா வனாந்தரத்துல அவிசுவாசத்துல அழிக்கப்பட்டு போன இஸ்ரவேலர்கள் அவங்களும் நம்முடைய முன்னோர்கள் தான். அவங்க எல்லாம் அவிசுவாசத்துல, ஏன்னா அந்த வம்சத்துலதான் வந்தோம். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் விசுவாச சந்ததியை அடையாளப்படுத்துறாரு. ஆப்ரஹாம், யாக்கோபு, ஈசாக்கு, தாவீது, இந்த விசுவாச சந்ததியை கொண்டு வர்றாரு. ஏன்னா இங்க விசுவாசத்தை குறித்து தான் எழுதுறாரு. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் சொல்லி எழுதுறாரு. அப்போ என்ன சொல்றாரு, ஒருவேளை உங்களுக்கு விசுவாசத்துல நீங்க வர முடியல அப்படின்னு சொன்னா உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. எங்க எழுதுறாருன்னா ரோமர் 1:20 எழுதுறாரு. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு, அதாவது உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை அப்படின்ற. அப்போ அவங்க எல்லாம் தேவனை வந்து அவங்க ஆராதிக்கிறா, தேவனை தேடுறோம்னு சொல்லி சொல்றாங்க. உதடுகளினாலதான் தேடுறாங்களே தவிர உள்ள வந்து தேவனுக்கு விரோதமா இருக்கு, தூரமா இருக்கு. அப்ப அவிசுவாசத்துல கடந்து போகும். விசுவாசத்துல கடந்து போகணும் அப்படின்னு சொல்லும் போது உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளையாவது பார்த்து என்ன பண்ணுங்க, தேவன் இடத்துல திரும்புங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அந்த இடத்துல எழுதுறாரு. காணப்படுகிறவைகளையாவது நீங்க கவனித்து பாருங்கன்ற. அப்போ உலகம் உண்டானது முதற்கொண்டு காணப்படுறது எது, வானங்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மரம் செடி கொடி சமுத்திரம் மச்சங்கள் இது எல்லாமே உலகம் உண்டானது முதற்கொண்டு இன்னமும் காணப்படுது. அப்ப இதெல்லாம் தேவன் தானே உண்டாக்குனார்னு சொல்லி தேவனிடத்துல காணப்படுகிறவைகளை கொண்டு காணப்படாதவைகளின் மேல் நீங்கள் விசுவாசத்துல வரலாமேன்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு வார்த்தை அந்த இடத்துல எழுதுறாரு. எப்படியாச்சும் அந்த விசுவாசத்துக்குள்ள வந்துடணும் அப்படின்னு. அதான் இயேசுவும் சொல்றாரு, தோமா நீ அவிசுவாசி ஏறாது, என்னை தொட்டு பார்த்து விசுவாசியாயிரு அப்படின்ற. நீ அவிசுவாசியா ஏறாமல் விசுவாசியாயிருன்னு சொல்லிட்டு என்னவா என்னை வந்து தொட்டு பாரு அப்படின்ற. தொட்டு பார்த்தாவது நீ விசுவாசத்துக்குள்ள வந்துரு அப்படின்ற. அப்ப தொட்டு பார்த்து என்ன விசுவாசத்துல வந்துருன்னு சொன்னாலும் ஒரு பக்கம் எழுதுறாரு, நீ என்னை கண்டதுனால விசுவாசிக்கிற, காணாம விசுவாசிக்கிறவன் அதிக பாக்கியவான்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ அவங்க எல்லாம் விசுவாசத்துல இல்ல, இவர தேவன் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. காணாம தான் உங்களால விசுவாசத்துல வர முடியல, அட்லீஸ்ட் என்ன கண்டாவது நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசத்துக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லிட்டு தான் தமக்கு சொந்தமானதுல வந்தாரு. சொந்தமானவர்களும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இந்த சம்பவத்தை தான் இந்த ரெண்டு வசனத்துக்குள்ள என்ன பண்றாரு, மேலும் கீழுமா எழுதி தர்றாரு. நம்ம இப்ப இதுவரைக்கும் பேசின சம்பவத்தை தான் ரெண்டே வசனத்துல அடக்குறாரு. அதை மீண்டும் ரோமர் 1வது அதிகாரத்துல 19-20 வசனத்தை மீண்டும் வாசிங்க பார்ப்போம்.
தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை.
அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள் அதாவது காணப்படுகிறவைகள் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கு. சூரியன் வந்து சாட்சி கொடுக்குது, சந்திரன் சாட்சி கொடுக்குது, சமுத்திரம் சாட்சி கொடுக்குது. இதெல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டு இதை கண்டாவது தேவன் பேர்ல விசுவாசத்துல வந்துடலாமே சொல்லி எழுதுறாரு. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 15வது வசனத்தை 15-18 வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 15-18 வாசிங்க.
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய சோஸ்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
அப்ப இங்க என்ன சொல்றாரு கவனிச்சு பாருங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, 2 கொரிந்தியர் 4 நான் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல. அப்ப என்ன சொல்றாருங்க, விசுவாசத்துல வந்துட்ட நம்ம காணப்படுகிறவைகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியது அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம்ன்ற சொல்லி எழுதுறாரு. அப்ப விசுவாசத்துல வந்த பிள்ளைகள் காணப்படாதவைகள் நம்புவது, காணப்படாதவை வந்து அது பரலோக ராஜ்யமா இருக்கிறது. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படுகிறவைகள் வந்து அது வந்து அநித்தியமானவைகள்ன்றார். அவங்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு, தேவனை குறித்து அறியப்படுவது உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, தேவனே அதை வெளிப்படுத்திருக்கிறார், சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை போது சரி, நீங்க காணப்படுகிறவைகள் அதாவது உலக தோற்றம் முதல் இருக்கிறதையாவது நீங்கள் வந்து கண்டு என்ன பண்ணுங்க வந்துருங்கன்றாரு. நீங்க போக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. எல்லாமே சாட்சி கொடுக்குது தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி. ஆனா அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, மாம்ச சிந்தையில சுயநீதியை நிலைநாடுறதுக்கு தான் அவங்க வந்து முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அதே போலதான் இன்றைய சபைகள்லயும் சுயநீதிய சுய இஸ்தை ஆராதனைகளை நிலைநிறுத்துறதுக்கு தான் எல்லாரும் கிரியைகளை நடப்பிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது, நம்ம வந்து தேவன் ஒருவர் உண்டு சொல்லி விசுவாசிக்கிறோம். தேவன் வந்து அவர் நீதியுள்ளவர், அவருடைய கிரியைகள் எல்லாமே நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதிக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்றதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால நியாயப்பிரமாணத்தின் துர்க்கிரியைகள் நமக்குள்ள வர்றது கிடையாது. அது வரும்பொழுது அது வந்து சுய நீதிக்குள்ள கடந்து போகும், அது அவிசுவாசத்துக்குள்ள கடந்து போகும், தேவனை வந்து உதடுகளினால தேடுறதுக்கு சமமாகி போகும், பரிசேத சரிசேயருடைய கிரியைகளுக்குள்ள அது கடந்து போயிடும். அதனால நீதிமான் ஆக முடியாது. அப்போ ஆவிக்குரிய காரியங்கள் என்னன்றத பகுத்தறிகிற அறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா எழுதும் போது எழுதுறாரு, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்தியம் கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ இந்த காணப்படாதவைகள் என்பது எதை குறிக்கிறதுனா, அது விசுவாசத்தை அடையாளப்படுத்துதுன்றது ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தையா இருக்கு. கொலோசியருக்கு எழுதி நிருபத்தில் கொலோசியர்ல 1வது அதிகாரத்துல 15-17 வரைக்கும் வாசிங்க. கொலோசியர் 1ல் பதினைஞ்சுல இருந்து 17 வரைக்கும் வாசிக்கலாம்.
அவர் அதிரசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது.
அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இந்த 16வது வசனத்துல அவர் சொல்றாரு, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும். காணப்படாதவை என்பது பரலோக ராஜ்யத்துக்குரியது, காணப்படுகிறவைகள் என்பது பூலோகத்துக்குரியது. அதுதான் எழுதுறாரு, சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ இத வந்து சபைக்கு எழுதும் போது என்ன பண்றாரு, காணப்படாதவைகளை குறித்து நோக்கி இருக்கிற நமக்குன்னு சொல்லி எழுதுறாரு. ஏன்னா நம்ம எல்லாம் விசுவாச சந்ததின்னு தனியா பிரிச்சு காமிக்கிறாரு. அவங்க எல்லாம் அவிசுவாசத்துல இருக்கனால அந்த அவங்களுக்கு தேவனை குறித்து அறியப்படுவது அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இயேசுவை சொல்றாரு, தேவனை குறித்து வெளிப்படும். அப்படி இல்லைன்னாலும் உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்து உருவாக்கப்பட்டவர் வந்து காணப்படுது, அதனால அவங்க போக்கு சொல்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு சம்பவத்தை தான் 19-20 வசனத்துல அவர் எழுதி தர்றாரு. இதை குறித்து சங்கீதக்காரன் ரொம்ப எழுதுறாரு, உண்டாக்கப்பட்டவைகளை குறித்து எழுதுறாரு. வாசி பாருங்க, சங்கீதம் 19:1-6 வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதக்காரன் தாவீது எழுதுறாரு, 19வது அதிகாரத்துல 1-6 வரைக்கும் வாசிங்க.
வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மணவறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதியை ஞானியமாக்குறதமாயிருக்கிறது.
அப்போ இதுல அவருடைய கிரியைகள், அதாவது அவர் உருவாக்குன காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறதுன்றாரு. இதனால் இதுதான் அங்கேயும் சொல்றாரு, ரோமர்ல சொல்லும் போது சொல்றாரு, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைன்னு சொல்லி எழுதுறாரு. ரோமர்ல 1வது அதிகாரத்துல 20வது வசனத்துல எழுதுறாரு பாருங்க. திரும்ப அந்த 20வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்ப்போம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும்ன்றார். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் அப்படின்ற. ஏன்னா தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே தேவனுடைய மகிமையை, தேவனுடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால போக்கு சொல்ல இடம் இல்லைன்றார். அதை பார்த்தாவது விசுவாசத்துல வந்துருங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, அவங்களுக்கு எழுதி கொடுக்கிறாரு. ஏன்னா அவங்களையும் தேவ பிரியராய் இருக்கும்படிக்கு அநேகர் உள்ள வராங்க, அநேகருக்கு அவங்களுக்கும் உபதேசங்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு. சபைக்குள்ள கொண்டு வரும்போது சபைக்கு எழுதுறாரு, நம்ம எல்லாம் விசுவாசினால நீங்கெல்லாம் காணப்படுகிறவைகள் வந்து அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நோக்கி இருக்கிற நமக்கு அது நித்தியமானவைன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. இந்த ரெண்டு சம்பவத்தையும் அப்போஸ்தலன் பவுல் வந்து ரொம்ப தெளிவா ரோமர் 1வது அதிகாரத்துல 19-20 வசனங்களுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறாரு. இன்னும் ரோமர்ல அநேக காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரப்போறோம். ரோமர் 2வது அதிகாரங்களுக்குள்ள கடந்து போகும்போது ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்டா இருக்கும். ஆனாலும் நம்ம ரெண்டு ரெண்டு வசனங்களா தொடர்ந்து தியானத்துக்குள்ள எடுப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்க அப்புறமா என்ன பண்ணுங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 3-31 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க, குறிப்பெடுத்துக்கொள்ளுங்க. இப்ப வாசிக்க வேண்டாம், குறிப்பெடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்துல 1வது அதிகாரத்துல 3-31 வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் தேவன் கர்த்தர் உருவாக்குகிற காரியங்களை குறித்து பார்க்க முடியும். அவர் சர்வ சேனைகளையும் தேவன் சிருஷ்டித்து அவருடைய தரத்தின் கிரியைகளை, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அவைகள் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா, கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கு இந்த பூமியில. அப்போ அவைகள் எல்லாம் தேவன் உண்டு என்று சொல்லி பறைசாட்டி கொண்டு இருக்கு. அதாவது சங்கீதக்காரன் தாவீது எழுதும்போது சொல்றாரு, நாசியிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அப்படின்றாரு. இப்ப நாசியிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக போது அவைகள் அனைத்தும் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. இதையெல்லாம் உற்று நோக்கி இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஒரு அவிசுவாசியான ஒருத்தன் கூட தேவன் பேர்ல விசுவாசத்தை வைக்கிறதற்கு அவைகள் சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றத மறைமுகமா அவர் என்ன பண்றாரு, ஒரு வார்த்தையில எழுதி அனுப்புறாரு. இப்ப இதெல்லாம் புரியாம இருக்கும் பொழுது இன்றைக்கு சுயநீதியில நிலைநாட்ட நினைக்கிற சபைகள் எல்லாமே அது விழுந்து போன சபைகளா தான் இருக்கு. அப்போ தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி பிசாசுகளை விசுவாசித்து நடுநடுங்கும் பொழுது விசுவாச சந்ததிகளை காணப்படுற நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த ஆவிக்குரிய காரியங்களை பகுத்தறிஞ்சு சபைக்குள்ள இன்னைக்கு தவறான காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம வந்து சாந்தமிழ் ஆவியோடு கூட சீர்பொருந்த பண்ணுவோம். முடியலன்னு சொன்னா கடிந்து குச்சி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விலகி தேவ நாமம் நீதி நிலைநாட்டுறதுக்காக, சத்தியத்தை தூக்கி நிலைநிறுத்துறதுக்காக நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்ளணும். அப்போதான் நம்ம தேவனுக்கு உகந்தவங்களா காணப்பட முடியும். அந்த வார்த்தைகளை கேட்டு நம்மள கொண்டு தேவன் என்ன செய்யணும் சித்தம் வச்சிருக்கிறாரோ தேவ சித்த நிறைவேற நம்மள ஒப்பு கொடுப்போம். தேவனாம் மகிமைப்படுத்தும். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய நாம மகிமைப்படுத்தும். இந்த நல்ல நாளிலும் உடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கிருபை செய்தீர். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இருளில் இருந்த அவர்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை கண்டார்கள், ஆனால் இருளானதோ அதை பற்றி கொள்ளவில்லை. என் தேவனாகிய கர்த்தர், தமக்கு சொந்தமானதிலே வந்தீர், சொந்தமானவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் ஆவியானவர் தாமே ஸ்தோத்திரம் அப்பா. உலகம் முதற்கொண்டு உண்டானது முதற்கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களினாலே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அவர்கள் போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமே இல்லை என்று சொல்லும் விதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே. இந்த நாளிலும் நாங்கள் யாவரும் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற எங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சகல காரியங்களை நீர் புரிய வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரம் எங்களை தாங்கி வழிநடத்துகிறதுக்காய் நன்றி. நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக, ஆமென்.